திருச்சிற்றம்பலம்.
ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியனை சகோ.
திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெவுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே முருகன் புகழ்வாடும் சபை பெங்களூரில் தனது 9வது ஆண்டு நிறைவு விழாவை மிகச் சிறப்பாக ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவுடன் இணைந்து இன்று காலை துவங்கி மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகிற நேரத்திலே மாலை அமர்வில் திருமந்திரமும் அதன் விளக்கமும் என்கிற தலைப்பிலே சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவுருள் கூட்டியிருக்கிறது. இன்று காலையும் இப்பொழுதும் மிக அற்புதமான இசை மழையிலே நாமெல்லாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். புத்திசாலியான உழவன் என்ன செய்வான்? நல்ல மழை பெய்தால் காய்ந்து கிடக்கிற நிலத்திலே தன்னுடைய விதைகளை எடுத்து கொண்டு போய் ஊன்றி நாளை அறுவடை செய்ய போகும் பயிருக்கு இன்றே அதற்கு காரணம் செய்து வைப்பான். அதுபோலே இப்பொழுது பெய்த இசை மழையிலே என் வேலை சுலபமாகி காய்ந்து கிடக்கிற நம்முடைய இதயங்களிலே நல்ல கருத்துக்கள் என்கின்ற விதைகளை இப்பொழுது அடியேன் தூவுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளம் இறுகி போய் கிடக்கிறது. அதிலே கருணைக்கு இடமில்லை, இரக்கத்திற்கு இடமில்லை. ஒரு சிறு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். சைதாப்பேட்டை அந்த கடை வீதியிலே மாம்பழ வண்டி வைத்திருந்தான் ஒருவன். மாம்பழங்களை எல்லாம் அடுக்கி வைத்திருந்தான். அங்கே ஒருவர் வந்தார். பா, பழங்கள் என்ன விலை என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐயா 50 ரூபாய்க்கு 5 பழங்கள் என்று சொன்னான். என்னப்பா இவ்வளவு விலை சொல்லுகிறாயே, ஏதாவது பார்த்து சொல்லுப்பா அப்படின்னார். அவன் உடனே சொன்னான், என்னவோ உங்களை பார்த்தா அப்படின்னு நிறுத்தினான். ஏமாத்தலான்னு தோணுதாப்பா? இல்லைங்க ஐயா, உங்க முகத்தை பார்த்தா என்னவோ எனக்கு உங்களுக்கு சகாயம் பண்ணணும்னு தோணுது. அதனால நான் எப்பவும் காலையிலேருந்து 5 பழம் 50 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு 6 பழம் தரேன் அப்படின்ன உடனேயே அவர் உடனே மகிழ்ந்து 6 பழத்தை வாங்கி கொண்டார். 50 ரூபாயே கொடுத்துட்டார். அவர் அந்த பக்கம் போன உடனேயே வண்டிக்காரன் நினைச்சான், அப்பா புளிச்ச பழம் 6 தள்ளிட்டேன் எப்படியோ அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அந்த பக்கமா போன பெரியவர் கையில வச்சிருந்த பழத்துல ரொம்ப நாளா மாத்த முடியாத கிழிஞ்ச 50 ரூபா நோட்டை நல்ல வேளை மாத்திட்டேன்ப்பா. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றிக்கொண்டே வாழ்க்கையை சாமர்த்தியமாக நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த காலமாக இருக்கிறது. கொஞ்சம் மற்றவர் மீது இறக்கப்பட்டு விட்டால் பார்க்கிறவர்கள், ஐயோ இவன் என்ன பொழைக்க தெரியாதவனாக இருப்பான் போல இருக்கே என்று. ஒரே ஒரு சின்ன சோதனை நான் சொல்லுகிறேன். இதோ இங்கே 2 கிண்ணங்கள் இருக்கின்றன. ஒரு கிண்ணத்திலே இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம், ஒரு கிண்ணத்திலே இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம், 2 ஸ்கூப்பு போட்டிருக்கு ஐஸ்கிரீம். இன்னொரு கிண்ணத்தில் தங்க காசு, இன்னொரு கிண்ணத்தில் தங்க காசு, இதில் 2 ஸ்கூப்பு ஐஸ்கிரீம். ஒரு குழந்தையை கூப்பிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கம்மாண்ணா, எதை எடுத்துக்கோ, நீங்களே தெளிவா சொல்றீங்க. குழந்தை ஐஸ்கிரீமத்தான் எடுக்கும். நாம் அதை பார்த்து என்ன நினைப்போம், ஐயோ இந்த குழந்தைக்கு உலகம் தெரியலையே, இந்த தங்க காசை எடுத்தா இது மாதிரி எவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கலாம், இது போய் இந்த ஐஸ்கிரீம் எடுக்குதே அப்படின்னு பரிதாபப்படுவோம் இல்லையா. சரி, இப்ப அடுத்த டெஸ்ட். அதே மாதிரி 2 கிண்ணம், ஒரு கிண்ணத்துல தங்க காசு, இன்னொரு கிண்ணத்துல ஆலவாய் அண்ணனுடைய திருநீர். நான் உங்களை கூப்பிடுறேன், இந்த 2 கிண்ணத்துல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கங்கன்னு நான் உங்களை சொன்னால் நீங்க எதை எடுப்பீங்க? சாமி இங்க இருக்கிறாரு, பொய் சொல்லக்கூடாது. தங்க காசு தானே எடுப்போம் இல்லையா? ஐஸ்கிரீம் எடுக்கிற குழந்தையை பார்த்து நாம பரிதாபப்பட்டோம் இல்லீங்களா? ஆனால் இந்த திருநீர் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஐஸ்கிரீம் இந்த தங்க காசை வச்சா நாம என்ன பண்ணுவோம், தங்க காசை எடுத்துட்டு திருநீர் எங்க தான் கிடைக்காது. கோயிலுக்கு போனா தூணுக்கு தூணு அதுதான் யா இருக்கு, அது எப்ப வேணா கிடைக்கும், இது கிடைக்குமாறு நீங்க நினைப்பீங்க. ஆனா அருளாளர்கள் என்ன நினைப்பார்கள், ஐயோ என்றும் நிற்கின்ற திருநீராக இருக்கின்ற இந்த அற்புத நீற்றை ஞானசம்பந்த பெருமான் பதிகமே பாடியிருக்கிறாரே, பொற்காசையா பதிகம் பாடியிருக்கிறார், திருநீற்றுக்கல்லவா பதிகம் செய்திருக்கிறார், அதை எடுக்காம இந்த மக்கள் இதை போய் எடுக்கிறார்களே என்று ஐஸ்கிரீமை பார்த்து அந்த குழந்தையை பார்த்து நாம் பரிதாபப்பட்டதைப் போல நம்மை பார்த்து ஞானிகள் பரிதாபப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. ஞானசம்பந்த பெருமானை போய் பார்த்து கேட்டாங்க, அவருக்கு வாழ்ந்த காலத்திலேயே, சுவாமி நீங்கள் பாடல்கள் எல்லாம் பாடுகிறீர்கள், எல்லாம் தமிழ் பாட்டா இருக்க, வேற மொழியில பாடக்கூடாதா என்று கேட்டார்கள். ஞானசம்பந்த பெருமானை கேட்டார்கள், உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம், ஏன்னா பதில வச்சு கேள்வி வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்டது நமக்கு தெரியலன்னா கூட பதில் சொல்லி இருக்காருல்ல இல்லீங்களா. தமிழில ஒன்று சொன்னால் இன்னொன்று புரியும். இப்ப எய்த்த வீட்டுக்காரர் திடீர்னு போய் அந்த வீட்டுக்காரர் போய் எங்க உங்க பையனும் பரீட்சையில ஃபெயில் ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம், என் பையன் ஏற்கனவே போயிட்டான் இல்லையா. இது தமிழில சொல்லாமல் உணர்த்துகிற ஒன்று. இவர் பதில் சொன்னா என்ன தெரியுது, யாரோ கேட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஞான சம்பந்தர் போய் கேட்டிருக்காங்க, சாமி வேற மொழியில நீங்க பாடல் செய்யக்கூடாதா, தமிழ்ல மட்டும்தான் செய்கிறமானு. அதுக்கு சம்பந்தர் பதில் சொல்லியிருக்க, ஞான சம்பந்த பெருமான் எப்படி பதில் சொன்னார்னு பாருங்களேன். ஒழுகல் அரிது அழிகலியில் உழியுலகு பழி பெருகு வழியை நினையா, என்ன பாட்டுங்கிறீங்க, முழுக்க ழகரம் தான் இந்த பாட்டு, முழுக்க ழகரம். கொஞ்சம் ராணா தகராறா இருந்ததுன்னு வச்சுங்க, நான் விழிக்கா சொல்லுவேன், ஓதுவாருக்கு டெஸ்ட் வைக்க வேண்டிய பாட்டே இதுதான். இவ்வளோ மாதிரி ஞானிகள் நம்ம காலையில் பாடின சத்குரு மாதிரியும் மதியம் பண்ண இங்க ஐயாவுக்கு இசைப்பேரறிஞர்னு பட்டம் தமிழ் இசை சங்கத்திலேயே வழங்கி இருக்கிறார். கலைமாமணி பட்டம் பெற்றவர், அடக்கத்தின் உருவமானவர் நம்முடைய திருத்தடி சுவாமிநாதன் ஐயாவர். அவங்க வந்து எளிமையின் அழகே போற்றிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு எங்க ஐயா தான். நிரம்ப செய்திகள் நிரம்ப விஷயங்கள் தெரிஞ்சாலும் கூட ஒன்றும் தெரியாதவர் போல, இந்த காலத்துல கொஞ்சம் தெரிஞ்சாலே படுத்துற பாடு தாங்க முடியல. ஆனால் முழுமையும் தெரிந்தவர்கள் நம்ம சர்க்குருநாத தேசிகர் போன்றவர்கள், நம்முடைய திருத்தணி ஐயா அவர்கள் போன்றவர். ஐயாவோடலாம் எனக்கு அடிக்கடி மேலை நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அவர்களோடு அவங்க சொன்னாங்க என்னவோ தமிழோடு இருக்கிறேன், எனக்கு தமிழ் இசையோடு இருக்கிறேனேன்னு எனக்கு பெரிய மகிழ்வாக இருக்கும். அப்படி 5 நாட்களும் அவர்கள் பாடுகிற பாடல்களுக்கு அருகாமையில் இருந்து அடியேன் விளக்கம் சொல்லுவேன். இப்போ கூட சமீபத்தில் மலேசியாவுக்கு ஐயா அழைத்து சென்றார்கள், அவரோடு இருந்து வந்தேன். சுவாமி சொல்லுகிறார், ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழி பெருகு வழியை நினையா சொன்னார். இந்த கலிகாலத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டார் பாருங்க, எப்ப 7வது நூற்றாண்டுலயே சொல்லிட்டார், ஒழுக்கத்தோடு இந்த உலகத்துல வரப்போற காலத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னுட்டார். ஒழுகல் அரிது அழிகலியில் கட சம்பந்தம் எப்ப சொன்னாரு, 7வது நூற்றாண்டிலேயே. 21 எந்த கதிக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒழுகல் அரிது அழிகலியில், அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியா, உழி உலகு பழி பெருகு வழியை நினையா, இந்த உலகத்துல பழி பெருகி கொண்டு இருக்கிறதே இதிலிருந்து நாம் தப்புவதற்கு சிறந்த வழியை என்ன என்று சிவபெருமான் அருளி செய்திருக்கிறான். என்னன்னாரு, ஒரே வழி இந்த உலகத்துல பழியை நீக்கிக் கொள்வதற்கும் நம்முடைய வாழ்விலே வசந்தம் வருவதற்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் வருவதற்கும் உரிய ஒரு நிலை என்னன்னு கேட்டா, சிவனை தொழுது உலகில், சிவனை தொழ வேண்டும் வேற வழி கிடையாதுன்னு, சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை, நம்மை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய மலமானது நீங்கும் வகையிலே கழுமல நகர் பழுதிலிரை, திருக்கழுமலம் என்கிற திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றானே சிவபெருமான், அவன் சிவபெருமானையே அவனையே வணங்கி வழிபாடு செய்து தங்களுடைய மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக என்ன செய்தானாம், இழுகு மலம் அழியும் வகை என்ன செய்தான், எழுது மொழி தமிழ். அவர் சொன்னார், அவன் என்ன பண்ணான்னா, தமிழ் பாடல்களை தர வேண்டும், பாடல்களை தர வேண்டும் என்று எண்ணினான். பாடல்களை தந்து அந்த பாடல்களை பாடி வருகின்ற மாந்தர்கள் தம்முடைய துன்பங்களை கலைந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். அதனால அவன் பாடல்களை உள்ளே இருந்து சொல்றான், ஒரு விஷயம்ப்பா, நானா எந்த பாட்டியும் சொல்லல, நானா எந்த பாட்டியும் சொல்லல, அவன் உள்ள இருந்து எழுதுறான், எழுதுறத நான் வழிமொழிகிறேன், உள்ள இருந்து எழுதுறான், அதை நான் வழிமொழிகிறேன். அப்புறமா சொன்னாரு, ஆனா அவன் உள்ள எழுதுறது தமிழ்ல எழுதுறானே, நான் என்ன பண்றது, தமிழ்ல தானே சொல்லி ஆகணும்னார். கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ், முடிஞ்சு போச்சு. அவர் தமிழ்ல எழுதுறதுனால நான் வெளியில தமிழ்ல சொல்லுகிறேன். விரகன் வழிமொழிகள், நான் அதை வழிமொழிகிறேன், அவ்வளவுதான் ஏன் வேலை சொல்லிட்டு சொன்னார். அடுத்ததா சொன்னார், அதுதான் முத்தாய்ப்பா சொன்னார், மொழி தகையவேனர், தமிழுக்கு என்ன குறைச்ச, இந்த தமிழ் உன்னுடைய வினைகளை நீக்கும் என்று திருஞான சம்பந்தர் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார் என்கிற பொழுது, திருமுறைகள் தான் நம்முடைய வாழ்விலே துன்பங்களை நீக்கி வினைகளை போக்கி நமக்கு வாழ்க்கையை தரக்கூடியவை என்று நாம் உணரவும். அந்த திருமுறைகளை ஓதுகின்ற ஓதுவா மூர்த்திகள் நடமாடும் திருமுறைகளாக விளங்குகின்றார்கள். ஓதுவாமூர்த்திகள் அந்த காலத்திலே இல்லை என்று சொல்லி இருந்தால் திருமுறையே கிடையாது. ராஜராஜ சோழன் திருமுறைகளை எடுத்த வரலாற்றை வேறு விதமாக சொல்லி இருந்தாலும் கூட ரசமாணிக்கனார் போன்றவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது என்ன என்று கேட்டால், திருக்கோயில்களிலே ஓதுவார்கள் பாடுவதை கேட்டு பல கோயில் ஓதுவார்களை எல்லாம் தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து அவர்களையெல்லாம் பாடச் சொல்லித்தான் அந்த பாடல்களை எல்லாம் அவன் படியெடுத்தான் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஓதுவாமூர்த்திகள் இல்லை என்றால் திருமுறைகள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் எல்லாம் சொற்பொழிவு செய்கிறோம், பேசுவோம், பேசி முடித்த உடனே இங்கே பாருங்க, நாளைக்கு காலையில் எனக்கு கல்லூரியில் வேலை, நான் கல்லூரிக்கு போயிடுவேன். ஆனால் நாளைக்கு காலையிலேயும் ஐயா திரும்பவும் திருமுறையைத்தான் பாடுவார். பாடுவதும் திருமுறை, படிப்பதும் திருமுறை, வெற்றிலை பாக்கு போடும் போதும் திருமுறை, எப்பொழுதும் திருமுறை 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓதுவாமூர்த்திகள் தான் நடமாடும் திருமுறை கோயில்கள் என்று நாம் உணர்தல் வேண்டும், அவர்களை போற்றுதல் வேண்டும். முருகன் புகழ்வாடும் சபை அதை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. வருடந்தோறும் இங்கே வந்து நம்முடைய மயிலை கபாலீஸ்வரர் கோயில் ஓதுவார் சத்குருநாத தேசிகர் அவர்கள் தம்முடைய அற்புதமான திருமுறை இசையினாலே இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் மயக்கி வைத்திருக்கிறார். மயக்கி வைத்திருக்கிறார் தான் சொல்லணும், அவருடைய இசையிலே அருள் இசையிலே இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் தன்னுடைய அருள் இசையிலே மயக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வருடம் நமக்கு ரெண்டு போனஸ் கிடைச்சது மாதிரி நம்முடைய அவங்க டேட்டு கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. நான் அவர்களை ரொம்ப நீங்கள் அவசியம் வர வேண்டும் ஐயா என்று திருத்தணியாரை கேட்ட பொழுது பெரிய மனது பண்ணி அவர்கள் வருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். எனவே இந்த இப்ப தலைப்புக்கு வருவோம், இப்பத்தானான்னு கேட்காதீங்க, இன்னொரு கொடுத்துட்டு வர வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த தலைப்பு என்னன்னா பாட்டும் விளக்கமும் என்கிற பகுதியில் இந்த திருமந்திரத்தை அமைக்க வேண்டும் என்று முருகன் புகழ்பாடும் சபையை சார்ந்தவர்கள் குறிப்பாக மதன் முரளி அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். இந்த திருமந்திரம் பாட்டும் விளக்கமுமா ஐயா பாட நீ விளக்கம் சொல்ல முடியுமா அப்பா அன்னைக்கு, அது ஒரு தனி நிகழ்வாகவே செய்ய வேண்டும், இருந்தாலும் கூட இங்கே முடிந்த அளவிற்கு அதை செய்கிறோம் என்று முயற்சி செய்யலாம் என்று அதற்கு கொடுத்தோம். அதில் ஒரு 17 பாடல்கள் தேர்ந்தெடுத்தோம் ஐயாவுக்கு, அந்த 17 பாடல்களை குறித்த. ஆனால் 17 பாடல்களை இப்பொழுது இங்கே விளக்குவதற்குரிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் விளக்கத்தை வேணால் குறைக்கலாமே தவிர இசையை குறைக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது இந்த இரண்டாம் தந்திரத்திலே நம்முடைய திருமூலர் அருளி செய்த அந்த திருமந்திரத்திலே கற்பகிரியை என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களை ஐயா அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். அதில் சில பாடல்களுக்கு அடியே நீங்கள் விளக்கம் சொல்லுவேன். திருமந்திரத்தில் இன்னும் அவிழ்க்கப்பட முடியாத பல முடிச்சுகள் இன்னும் இருக்கின்றன. அது எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு தெரிந்த வரைக்கும் திருமுறைகளில் எல்லா திருமுறைகளிலும் மற்ற மொழிகளில் நீங்கள் மொழி மாற்றம் செய்யலாம், ஆனால் திருமந்திரத்தை மட்டும் மொழி மாற்றம் செய்வது இயலாது. காரணம் என்ன என்றால், திருமந்திரத்தை சுவாமிகள் எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதை ஒரு கோடிங் செய்து, தமிழிலேயே கோடிங் செய்து அதை அமைத்திருக்கிறார். எனவே அதை முதல்ல தமிழில் டீகோட் பண்ணாதான், முதல்ல தமிழிலிருந்தே தமிழுக்கு அதை டீகோட் பண்ணணும், அப்பத்தான் அவர் அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று புரியும். பிறகு அதற்கு விளக்கம் காண வேண்டும். அதை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அது அவ்வளவு சிறந்த பொருளாக அமையாது. எனவே இப்பொழுது இந்த கற்பக்கிரியை என்ற பகுதி சுவாமிகள் அருளி செய்து நிரம்ப பாடல்கள் பண்ணியிருக்கிறார். நம்ம கண்ணால பார்க்கிற மனிதராக நடமாடுகின்றோம். ஒரு கால ஒரு நாள் சென்று அவன் ஒடுங்கி விடுகின்றான். ஆனால் அவன் தாயினுடைய கற்பத்திலே எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவனை எப்படி சிவன் போற்றி காத்து இந்த உலகிற்கு தருகிறான் தெரியுமா? அந்த அற்புதங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்கிற அந்த பகுதியை பற்றி மட்டும்தான் கர்ப்பகிரியை என்கிற பகுதியில சுவாமிகள் விளக்கி சொல்லி இருக்கிறார். அந்த விளக்கத்தை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். முதலிலே ஓதுவாமூர்த்திகள் இப்பொழுது அந்த ஆக்குகின்றான் என்கிற பாடலில் இருந்து துவங்கி பாடுவார்கள். திருச்சிற்றம்பலம்
ஆக்குகின்றான் ஆக்குகின்றான் பிரிந்த இருபத்தஞ்சு பிரிந்த இருபத்தஞ்சு எம்மாறுயில் ஆக்குகின்றான்
Yeah.
குயில் குஞ்சு முட்டையை காக்கை போட்டிட்டால் குயில் குஞ்சு முட்டையை காக்கை போட்டிட்டால் அயிர்பிந்தி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை
நாம் இந்த உலகத்தில் உடலை நீங்குகின்ற பொழுது உயிரானது தனித்து செல்வதில்லை, அதனோடு அதனுடைய சூக்கம் உடம்பும் இருக்கிறது என்ற கருத்தை நம்முடைய திருமூல தெளிவுபடுத்துகிறார். இறக்கின்ற ஒருவனுக்கு மேலே இருக்கிற அந்த உடம்பு தூள உடம்பு தான் போகிறதே தவிர உயிருடைய சூக்கும உடம்பு அதிலே தான் இருக்கிறது. அந்த சூக்கும உடம்போடு தான் அந்த உயிரானது சென்று தாயின் கருவுக்குள்ளே சென்று தந்தை வழியாக அமர்கிறது. அங்கே இருக்கிற பொழுதுதான் அது வெளியே இழந்த அந்த 25 தத்துவங்களையும் பெறுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25. ஆக்குகின்றவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இவ்வேறு உடம்பு எடுத்த பொழுது இது பிரிந்ததே அந்த உடம்பினுடைய 25 பூதம் 5, ஞானேந்திரியம் 5, கண்வேந்திரியம் 5, சத்தாதி 5, வசனாதி 5 என்று சொல்லக்கூடிய இந்த 25 கருவிகளைத்தான் தாயினுடைய கருவுக்குள்ளே மீண்டும் அவன் உற்பத்தி செய்கின்றான். எனவே இந்த உடம்புக்கு மேலாக இருக்கக்கூடிய தூள உடம்பைத்தான் இறைவன் தாயின் கருவுக்குள்ளே ஆக்கி தருகின்றான் என்கிற செய்தியை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த தூள உடம்பும் சூக்கும் உடம்பும் ரெண்டு இருக்கிறதே, தூள உடம்பிலே உணரக்கூடிய கருவிகள் இருக்கின்றன, ஆனால் சூக்கும உடம்பிலே தான் அந்த உணர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதா இருந்தால் டிரான்ஸ்டியூசர் என்று சொல்வார்கள். பார்க்க போனா இது மைக்கு, இது டிரான்ஸ்டியூசர். நான் பேசுகின்ற அந்த ஒலி அலைகளை இது மின் அலைகளாக மாற்றி இது வழியாக செலுத்துகிறது. அதுபோல இது ஒரு டிரான்ஸ்டியூசர் போல, கண் ஒரு டிரான்ஸ்டியூசர், காது ஒரு டிரான்ஸ்டியூசர். இது மாற்றி இதனை உணர்கின்ற கருவி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சூக்கும் உடம்புல தான் இருக்கிறது. வெளியில் இருக்கிற தூள உடம்புல வெறும் கருவிகள் தான் இருக்கிறது. எனவே வெளியில் இருக்கிற இந்த கருவிகளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்கும உடம்போடு தொடர்பு படுத்துவது எது என்று கேட்டால் தசவாயுக்கள், 10 வாயுக்கள் என்று சொல்லுகிறார். குழந்தை பிறந்த உடனேயே அழுகிறதே, அந்த அழுகின்ற ஒலி எங்கிருந்து வருகிறது தெரியுமா? தசவாயுக்கள் என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கிற ஒரு காத்து 10 காத்தா பிரியுதா? அதுக்கு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னு நாம ஒன்னா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு காத்து. ஆனா அது உள்ள போகிற பொழுது அது பிராணன், அபானன், உதானன், இந்த மாதிரி பல்வேறு வேலைகளுக்கு தக்க மாதிரி. அபானன் என்பது அப்புனா நீரை இடமாக கொண்டு இருப்பது. அந்த வாயு தான் நீர் பிரிவதற்கும் மலம் போவதற்கும் காரணமா இருக்கு, அது கீழ் நோக்கி போகும், அது அபானன் பேர். பிராணன் என்பது ரத்தத்தை சுத்திகரிப்பதற்காக போவது. இப்படி 10 வாயுக்கள்ல ரொம்ப முக்கியம் தனஞ்சயங்கிற வாயு. இந்த தனஞ்சயங்கிற வாய்க்கு ஒரு வேலையும் கிடையாது உள்ள அப்போதைக்கு. இந்த வாய்க்கு எப்ப வேலைன்னு கேட்டா இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச உடனே இந்த உடம்பு அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா, இதை பிரிக்கிற டீகம்போஸ் பண்ற வேலை தான் இந்த தனஞ்சயங்கிற வாய்க்கு. டாக்டர் பக்கத்தில் வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க மெடிக்கல்ல என்ன சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியாது என்ன. ஆனா இந்த தனஞ்சயங்கிற வாயு இல்லைன்னு வச்சுங்க, இந்த பாடி டீகம்போஸ் ஆகாம அப்படியே கிடக்கணும் பார்க்க போனா இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமா பிரியுத. அந்த தனஞ்சயங்கிற வாயு ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுமா, பிரியும், ஆனா அதுக்கு வேலை கிடையாது. எப்ப அதுக்கு வேலைனா உயிர் பிரிஞ்ச உடனேதான் உடம்ப டீகம்போஸ் பண்றதுக்கு வேலை. அது மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, அவன் எடுத்து பீரோல பத்திரமா வச்சிருவான், சார் எங்க சித்தப்பா பாக்குறீங்களா சார் அப்படின்ட்டு பீரோ திறந்து காட்டுவான். ஏன்னா அதுதான் வீண. இந்த வாயு தான் உள்ள போய் உடம்பை பல்கூறாக பிரிக்கிறது, இந்த தனஞ்சயங்கிற வாயு. அந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி 9 வாயுக்கும் தலைமையாக அது விளங்குகிறது என்ற செய்தியெல்லாம் அது சொல்லுகிறார். பூவின் எப்படி ஒரு மலரிலே இருக்கக்கூடிய மனத்தை எது கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறது? ஒரு பூ மலர்ந்துருச்சு, வாசனை வருது, நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது எது? வாயு, காத்து. அது போல இந்த சூக்கும உடம்புல இருக்கக்கூடிய உணர்வை தூள உடம்புக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த தசவாயுக்கள் என்று சொல்லுகிறார் சுவாமி. பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தற்பித்தவாறு போல மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அழும்தான். இந்த குழந்தை பிறந்த உடனேயே அழுகிறதே, அதற்கு பசி என்கிற உணர்வு சூக்கும உடம்பிலிருந்து தூள உடம்பிற்கு வாயுவின் வழியாக செலுத்தப்பட்டு அழுகிறதப்பா என்று உதாரணத்தை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார், உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த ஒன்பது வாயுதலும் வைத்தனர். ஒன்பது கேட் வச்சிருக்கிறாராம் செஞ்சு போறதுக்கு. இது ஒன்பது ஓட்டை இருக்கிற பாத்திரம் தானே, இது ஒன்பது ஓட்டை இருக்கிற பாத்திரம் தானே. ஒன்பது ஓட்டை இருக்கிற பாத்திரத்துக்குள்ள தண்ணி பிடிக்கிறது சுலபமா சொல்லுங்க பாக்கலாம். எந்த பக்கம் பிடிச்சாலும் லீக் ஆகிட்டே இருக்கும். நாம போய் சாமி கும்பிடலான்னு நினைச்சிட்டு அப்படி கண்களால் அவனை நோக்கி அப்படி ஆழ அவனை பார்த்து அருள் பெறலாம் அப்படின்னு நினைச்சு கண்ணு வழியா அருள் பெற்றா இந்த பக்கமா மடப்பள்ளியிலிருந்து சுண்டல் வாசனை வந்து மூக்கு வழியா லீக் ஆயிடுது அத்தனை அருளும். சரி, இதை கொஞ்சம் டைட் பண்ணி கண்ணையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பக்கத்துல யாரோ பேசுனா காது வழியா போயிடுது. இந்த ஒன்பது ஓட்டையை வச்சுக்கிட்டு எப்படிதான் இந்த இதை ஃபில்அப் பண்றது சொல்லுங்க இல்லீங்களா. ஒன்பது ஓட்டை இருக்கிற பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? ஒன்பது ஓட்டை இருக்க ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? இருக்கிறது தான் ஆச்சரியம். ஒன்பது ஓட்டை இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறது ஆச்சரியமா போறது ஆச்சரியமா? என்னமா இருக்கிறது தான் ஆச்சரியம் போறது ஆச்சரியம். அதுக்காக நீங்க நாளை காலையில் யாராவது பார்த்தா இன்னுமா சார் உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு தயவு செய்து கேட்டு வைக்காது இல்லையா. ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன்னம்னாரு அப்பர் சுவாமிகள். நம்முடைய மாணிக்க வாசகரும் சொல்லுகிறார், சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நிந்திரு பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. கோயிலுக்கு போன உடனேயே சொல்றார், அப்பா நீ பழம் கொண்டு வந்திருக்கிறியா அல்லது பூ கொண்டு வந்திருக்கிறியா அல்லது வெத்தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறியாங்கிறது முக்கியம் இல்ல, உன்னோட உன் நினைவை கொண்டு வந்திருக்கிறியாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாமி கிட்ட போகிற பொழுது நம்முடைய அந்த நினைவு இருக்குத அதைத்தான் அவங்கிட்ட முதல்ல கொண்டு போகணும். சிந்தனை நிந்தன காக்கி அதுதான் முக்கியம். அதனாலதான் அப்பர் சாமியும் சொன்னார், நெஞ்சே நீ வா. யார கூப்பிடுறாரு, யார கூப்பிடுறாரு? நெஞ்சே நீ வா. நெஞ்சு வெளியில் இருக்கு. நெஞ்சே நீ பக்கத்து வீட்டுக்காரனே கூப்பிடுறாரு, எய்த்து வீட்டுக்காரனே கூப்பிடுறாரா? நெஞ்சத்தை தான் கூப்பிடுறாரு. நெஞ்சே நீ வா, நான் கோயிலுக்குள்ள வந்துட்டேன், நீ என்ன வெளியில செருப்புக்கிட்டே நிக்கிறியே, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, உள்ளவா. நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல இருந்தா எப்படி? நாம எங்க இருக்கிறோமோ அங்கே நம்முடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம்னு பேரு. யோகம்னா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் எங்க இருக்கிறனோ அங்கேயே என்னுடைய நினைவும் இருக்குமானால் அதுக்கு பேரு யோகம். அது ரொம்ப கஷ்டங்கிறீங்களா? கஷ்டமா அது? கஷ்டம்தாங்கிறேன். எங்க டிவி சீரியல பார்க்கும்போது அங்க பாருங்க, அந்த டிவியை விட்டு அந்த அந்த கண் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறது இல்ல. சென்னையில ஒரு இடத்துல அப்படியே ஆழமா எல்லாரும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஓடுது ஒரு சீரியல், அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல இன்டர்வல் போட்டான், போட்ட உடனே அந்த அப்பகார சொன்னா, டேய் ஐஸ் வாட்டர் எடுத்துருவாடா. அவன் திரும்பி பார்த்தா அப்பா ஃப்ரிட்ஜை காணும்பான். என்னது ஃப்ரிட்ஜை காணுவான்? உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க பீரோவை காணுங்கன்னுச்சு. என்னது பீரோவை காணும் ஃப்ரிட்ஜை காணுன்னு அலறி அடிச்சுட்டு வெளியே போனா எய்த்து மலையை கடைக்காரர் கேட்கற, எங்க வீடு காலி பண்றீங்களா? ஏன்னா ஒன்னு வெளியில போயிட்டு இருக்கு, ஏதாவது காலி பண்றீங்க போல. வீட்டுக்குள்ள வந்து பீரோ டிவி எடுத்துட்டு போகுது, அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போறது கூட தெரியாம டிவி சீரியல் பாக்குறாங்க. அதனால அது பேரு யோகம் தான். என்ன யோகம்? அருமையான யோகம். டிவி பார்க்கும் போது யோகம் என்ன? அது பேரு அவயோகம்னு பேரு. இதுவே கோயிலுக்கு போய் நீங்க இருந்தா அதுக்கு பேரு சிவயோகம்னு பேரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த யோகத்தை சொல்லுகிறார் சுவாமி. உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த ஒன்பது வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. கைகலத்தல், கைகலத்தல், கைகலந்தேனேங்கிற கைகலத்தல்னா என்ன அர்த்தம் பத்தீங்களா? காட்டுறாரு இப்படியே இப்படின்னு கைகலத்தல் என்ன தமிழ் ஐயா சொன்னாங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் ரொம்ப ரசிச்சேன் அவங்க சொன்னது. இந்த தமிழ் படுகிற பாடு இருக்கு பாருங்க இங்க, அதுவும் சென்னையில பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு தனி தமிழாவே இருக்கு, டிக்ஷனரியா போடணும் போல இருக்கு. இந்த ஈழத்து பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப பிரமாதமா இருக்கும். உண்மையிலேயே நான் ஈழமும் போயிட்டு வந்திருக்கேன், ஐயா கூட சமீபத்தில் இலங்கை போயிட்டு வந்தாங்க. இருக்கின்றது அப்படின்னு அழகா சொல்லுவாங்க, இருக்கின்றதுன்னு. கொஞ்சம் அப்படியே இடத்த தாண்டி நம்ம திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னு இருக்கிறது. சரி பரவாயில்ல, ஓரளவுக்காக இருக்கிறது. மதுரை தாண்டி போயிருந்தா இருக்குது அப்படிம்பாங்க. அப்படியே விழுப்புரம் வந்தீங்கன்னு வச்சீங்களா, விழுப்புரம் பக்கம் வந்தா இருக்கு அப்படிமா. சென்னைக்கு வந்தா கீது. எனக்கு ரொம்ப நாளா புரியல, என்னது கீது கீது இருக்கிறத. இந்த பக்கம் ஒரு நசுக்கு, இந்த பக்கம் ஒரு நசுக்கு, அப்படி நசுக்கி அக்கீது அப்படின்னா. அது இன்னொரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவான், எங்க போலாம், டபாய்க்கிறம்மா, டபாய்க்கிற டபாய், என்னடா டபாய்க்கிறடா, ஏண்டா அப்பா ஏக்கிற. ஏண்டாவில டானா எடுத்துக்கிட்டான், அப்பாவில பானா எடுத்துக்கிட்டான், ஏக்கிரல கீரை எடுத்துக்கிட்டான், இதனை மூணு சேர்த்தான் டபாய்க்கிற அப்படி. இத தமிழுக்கு தனி டிஸ்டரியே போடணும் போல இருக்குது அப்படி. ஆக நீங்கள் பார்த்திருந்து சொன்னால் மிக அற்புதமாக திருமுறை தமிழாகட்டும், திருமுறையாகட்டும், அந்த தமிழ் மந்திரங்களாகட்டும், நாம அந்த மொழியை வளர், இன்னும் சொல்ல போன இந்த திருமுறைகளை கற்பதன் மூலமாக உண்மையான தமிழ் என்னன்னு நாம தெரிந்து கொள்ளலாம். அது வேற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது, ரொம்ப அற்புதமாக. அப்படி சுவாமி சொல்லுகிறார், ஈசனை கைகலந்தேனே. இப்ப சொன்னார் பாத்தீங்களா, கைகலத்தல்னு, கைகலத்தல்னா சண்டை போடுறதுன்னு, அந்த பொருளை தான் பத்திரிகையிலும் எழுதுறாங்க. ஆனா உண்மையிலே கைகலத்தல்னா என்ன அர்த்தம்னா, கைனா ஒழுக்கம்னு அர்த்தம். கைகலத்தல்னா ஒழுக்கம் கலந்த நிலை. தலைவனும் தலைவியும் கூடுவதற்கு கைகலத்தல் அப்படின்னு பேர். நான் கைகலந்தேனே, திருவருட்பால கூட சொல்லுகிறார், கைகலத்தல் என்பது ஒழுக்கத்தோடு இணைதலுக்கு கைகலத்தல் பேரு. சண்டைக்கு என்ன தெரியுமா, கை கலைப்புன்னு பேரு. கை கலைத்தல்னா கைனா ஒழுக்கம், கைனா என்ன அர்த்தம் சொன்ன, ஒழுக்கம். கைதான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேனர் இல்லையா, இந்த மெய்தான் அரும்பி விதிர்த்தும் விரையார் கடற்கல்ல. முதல் கையு இந்த கையே, ரெண்டாவது கையு ஒழுக்கம் அர்த்தம். ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு பேரு வாழ்க்கை அப்படின்னு பேரு. வாழ்க்கை என்றால் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு வாழ்க்கைன்னு பேரு. எப்படி வேணா பொழைச்சிக்கிறதுக்கு பேரு பொழப்புன்னு பேரு. வாழ்க்கைனா ஒழுக்கத்தோடு வாழ்வது. இங்க சொல்றாரு கை கலந்தேனேங்கிறார். இந்த கை கலந்து அல்லது தமிழ் பாருங்க, திருமந்திரத்து காலத்திலேருந்து அது ஒழுங்காத்தான் வந்திருக்குது. அது கை கலைப்ப வந்து கை கலத்தலா மாறிடுச்சது. உயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் ஒரு செய்தி சொல்லுகிறார். குயிலுக்கு முட்டையிட தெரியுமே தவிர அடைகாக்க தெரியாது. அது என்ன பண்ணுமா, இந்த காக்காவோட கூட்டில் கொண்டு போய் இந்த முட்டையை இடுமா. ஏன்னா காக்கா வந்து கூடு கட்டுறதுல எக்ஸ்பர்ட், நல்லா முத்து முத்து நல்லா அருமையாக கட்டும். அது அதோட முட்டையெல்லாம் இடுறதுக்காகத்தான் அது கட்டும். அதோட முட்டையை இடுகிற பொழுது இந்த காக்கா லேசில் விடாது. அதுக்காக என்ன பண்ணுமா, இந்த ஆண் குயில் இந்த காக்காவை விரட்டுமா, அங்கிருந்து இருக்க முடியாது அப்படி. இது அது விரட்டினோன்னு அந்த கூட்டை விட்டு அது கொஞ்ச தூரம் போயிடும். அப்ப இந்த பெண் குயில் அங்க போய் இருந்து முட்டையை இட்டுரும். இட்டதுக்கு அப்புறம் அதுக்கு குஞ்சு பொறிக்க தெரியாது, அது என்ன பண்ண அடைகாக்க தெரியாது, வந்துடும். இந்த காக்கா திரும்ப வந்துடும் தான் இடத்துக்கு. இதுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்த உடனே முட்டை இருக்குது. இந்த காக்காவுக்கு தெரிய வேணா, இது நம்ம முட்டையா, இது ஏதுரான்னு, இது மட்ட காக்கா, இது தண்ணுதுன்னு நினைச்சுக்கும். இது அது மேல உட்கார்ந்து அதை அடகாக்கும். அடகாத்த உடனேயே அது ஒரு நாள் அந்த முட்டை உடைந்து வெளியில வரும். எப்படி இருக்கும் அது பார்த்தா, எப்படிமா இருக்கும், சிவப்பா இருக்குமா, கண்ணங்கரேன்னு இருக்கும். பார்த்தா காக்கா குஞ்சு மாதிரியே இருக்கும். காக்கா அதை நினைச்சுக்கும், தங் குஞ்சுன்னு நினைச்சுக்கும். குஞ்சா இருக்கிற பொழுது காக்கை குஞ்சுக்கும் குயில் குஞ்சுக்கும் வேறுபாடு கிடையாது. அது பார்த்தா இருக்கும், ஓ நம்ம குஞ்சு தான் அப்படின்னு நினைச்சுக்கோம். பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு ஓடி ஓடி போய் அதுக்கு இறையெல்லாம் தேடி கொண்டு வந்து அதுக்கு வாயில ஊட்டும். இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதானே, இந்த பெண் குயில் பக்கத்து மரத்துல இருந்து சூப்பர்விஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும். இது எப்படி இருக்கு, இது முழுக்க இதை வளர்த்துக்கிட்டே வரும். எத்தனை நாள் வளர்க்கும் தெரியுங்களா, ஒரு நாள் இந்த குஞ்சு எப்படி கத்தும், கானு கத்துறதுக்கு பதிலா கூணு கத்திரும். இந்த கூணு கத்தின உடனே இது பயந்து போய் அடுத்த மரத்துக்கு போய் உட்காந்துரும். இது என்னடா நம்மளுது இல்ல போல இருக்க அப்படின்னு நினைச்சு பயந்து போய் உட்காந்துரும். அன்னைக்குத்தான் தெரியும் இது நம்மளுது இல்லைன்னு இல்லையா. நம்ம கூட என்ன நினைச்சிட்டு இருப்போம், இது நம்ம பிள்ளை, இது நம்ம பிள்ளை, இது நம்ம பிள்ளைன்னு வளர்த்துக்கிட்டே வருவோம். அது ஒரு நாள் சொல்லும், நீ ரொம்ப இருபுற, என் பொண்டாடி தூங்க முடியல, அதனால நீ வெளியில போய் திண்ணையில படுத்துக்கன்னு சொல்லும் பாருங்க. அப்ப தெரியும், ஆஹா இது நம்மளது இல்ல அப்படின்னு அப்ப தெரியும். நான் சொல்லல, கூக்கா என என் கிளை கூடியழ. அருணகிரிநாதர் கந்தர் அனுபவத்தில் சொல்லுகிறார், கூன்னு கத்த வேண்டியது எப்படி கத்துமா, கூன்னு கத்திருமா. இத நம்முடைய சாமி சொல்லுகிறார், அம்பாளுக்கு அடைகாக்க தெரியாது அவளுக்கு, அதனால என்ன பண்ணுவாளா, மானுட உடல்களிலே அதை வைத்து அடைகாப்பாளாம். அதனால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வயிற்றிலே அடைகாக்கிற பொழுது இந்த கருவை தன்னுடையது என்று அவர்கள் நினைத்து மயங்குவார்களாம். அது சாமி சொல்லுகிறார், அயிர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை. இந்த கரு தரிச்ச உடனேயே அவ வேலை செய்ய மாட்டேங்கிறாளாம், இந்த கருவுக்கு ஏதாவது வந்து விடுமோ என்று பயப்படுகிறாளாம். இது எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ச்சி செய்ய மாட்டேங்கிறா, யார் கொடுத்தானே நினைக்க மாட்டேங்கிறா. மயக்கத்தால் வளர்க்கிறாள், எப்படி தெரியுமா, காக்கை வளர்க்கின்றவாறே அப்படின்னார். இது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க, இதுக்கான ஆதாரம் இருக்கா, இந்த மாதிரி குயில் காக்கா கூட்டில் போய் இடுறதுக்கு இல்ல, அது கத பரம்பரையா சொல்லிட்டே வர செய்தியான்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற பொழுது, மார்ச் மாசம் 18ஆம் தேதி ஹிந்து பேப்பர்ல ரொம்ப அற்புதமாக இந்த செய்தியை, ஒரு காக்கையினுடைய கூட்டிலே குயில்கள் சென்று முட்டையை இடுகின்றன, அதற்கு அடைகாக்க தெரியாத காரணத்தினாலே காக்கை தான் அதை அடைகாக்கின்றன என்கிற செய்தியை சொல்லி, திருமந்திரத்திலே சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அந்த செய்தி அமைந்தது. என்ன கூட ஒருத்தர் கேட்டார் ஒரு தடவை சொல்லுகிற பொழுது, என்னங்கய்யா நீங்க சொல்லுகிறீர்களே, இதுக்கு சுவலாஜிக்கலா ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு. இப்ப எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு, அந்த பேப்பர் கிளிப்பே எடுத்து வச்சிருக்கிறேன் பத்திரமா, கேட்டா யாராவது காட்டுறதுக்கு. ரொம்ப அழகா ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்லுகிறார், அந்த ஹிந்து பேப்பர்ல சொல்லுகிறாங்க, இது டாக்டரேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், இது டாக்டரேட் பண்ணலாம். நான் கூட ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னேன் டாக்டரேட் பண்ணுங்களேன்னு சொன்னேன், அவர் கேட்டார் காக்காய்க்கு டாக்டரேட்டா அப்படின்னு கேட்டாராம். இன்னும் காக்கானா அவ்வளவு கேவலமா என்று அவர் அதில் குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி, இனி அடுத்ததாக இன்னும் ஒரு பகுதி நாம சிந்திப்போம். திருமந்திரம் காட்டும் திருமால், அது மட்டும் அட்டவிராட்டானம் பார்க்க நேரம் இல்லை, அதனால நான் திருமந்திரம் காட்டும் திருமால் என்பதிலே ஒரு நான்கு பாடல்களை இப்பொழுது ஐயா அவர்கள் இசைப்பார்கள். அதனுடைய விளக்கத்தை அடியன் சொன்ன பிறகு, ஏன்னா அதுல சில விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது, அதனால அந்த பகுதியில் அடியன் விளக்கம் சொன்ன பிறகு அவர்கள் நிறைவாக இந்த திருமுறையில் இசை இசைத்து நிறைவு செய்வார்கள்.
தரிக்க உண்ணாமைய மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க நட்சத்தியைத்தான் கூறு செய்தே கூறதுவாக குறித்து நற்சக்கரம் கூறது செய்து கொடுத்தனன் செய்து கொடுத்தன சக்திக்கு கூறது செய்து தரித்தன கோலமே தக்கந்தன் வேலி தகர்த்தனல் வீரர்வார் தக்கந்தன் வேலியில் தாமோதரந்தன் சக்கரம் தன்னை சரிமுடி மேலிட வாயு கரத்திலே அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுரன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தான். சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தான்
ஒரு வைணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, திருமால் கையில அந்த சக்கரம் இருக்கிறதே, அது சுடலுகிறதா இல்ல அப்படியே நிக்கிறதான்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, சுழண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னார். நான் கேட்டேன், அப்படி சுழறுகிறதுன்னு சொன்னா என்ன ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அது ரெவல்யூஷன் பர் மினிட் வேறுமே ஆர்பிஎம் வேணுமே, அது என்ன ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே அவரு பார்த்தார், பிரபந்தத்தில் ஏதாவது இருக்குங்களா ஐயான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கன்னு சொன்னார். உடனே அவர் கேட்டார் திரும்பி, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியும்னு எப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியும்னு, திருமுறையில் இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு அந்த கேள்வியை வைக்கிறேன், வாட் இஸ் த ரொட்டேட்டிங் ஸ்பீட் ஆஃப் சக்கரம்? திருமா கையில் வச்சிருக்காருலே ஒரு சக்கரம், அதனுடைய ஸ்பீடு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. நான் கேள்விக்கு பதில் கடைசியில் சொல்லுவேன். இதுல திருமாலை பற்றி நிறைய செய்திகள் சொல்லுகிறார் நம்முடைய திருமந்திரத்துல. அதுல ஒரு செய்தியை சொல்லுகிறார், இந்த சக்கர வரலாறு தான் சொல்லுகிறார். இந்த சக்கரம் எப்படி வந்ததுன்னு கேட்டா என்ன சொன்னாருன்னா, சலந்தரன் ஒரு அசுரன், அவன் ரொம்ப தேவர்களை துன்புறுத்துறான், அவனை சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டார்கள். அவர் சொன்னார், நேரடியாக அவன்கிட்ட சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு வழி செய்கிறேன்னு அவர் கிளம்பினார். தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட தஞ்சமடைந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட அந்த சலந்தரன் சிவபெருமானோடு போர் செய்கிறதுக்காக வந்தான். இவர் வழியில ஒரு பெரிய ஒரு அந்தனர் போல வேதியர் போல நின்றுட்டு இருந்தார். எங்கப்பா இவ்வளவு வேகமா போகிறாயன்னு கேட்கிறார். நான் சிவனோடு போர் செய்ய போகிறேன்னு. இல்லப்பா, சிவனோடு போர் செய்ய போகிறாயா, உனக்கு அவ்வளவு வல்லம் இருக்கிறதா, என்ன ஏன் என்ன இப்படி கேட்கிற, நான் எவ்வளவு பெரிய வல்லமோடையும் தெரியுமா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, நீ சிவனோடு போர் செய்கிறேன்னா உன் வல்லமை என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியணும், அந்த வல்லமையை எனக்கு காட்ட முடியுமான்னு. யோ, நான் அது காட்டினா தாங்க மாட்டேன் அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்கள் எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டு, எப்படி காட்டணும்னு சொல்லுன்னா. இந்த ஒரு நிமிஷம்ட்டு அந்த வேதியர் என்ன பண்ணார், தன்னுடைய கால் பெருவிரல், இடது கால் பெருவிரல், எப்பவுமே சிவபெருமான் ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணவே மாட்டார், அவருக்கு அந்த தேவையானது இடது கால் பெருவிரல் தான். என்ன, ராவணனை ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை யமனை உதைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இங்கே கூட இந்த நிலத்தை கீறினாரு, அதுக்கும் இடதுகால் பெருவிரல் தான். அதுக்கு மேலே அவர் இன்னும் அதிகமாக சிரமப்படுறதில்லை. இந்த இடதுகால் பெருவிரலை வச்சு நிலத்தின் மேலே ஒரு சக்கரம் வரைந்தார். வரைந்து அதுக்கு ஆரங்கள்லாம் போட்டார். போட்டுட்டு காட்டினார், இதை பாருன்னார். பார்த்தா, என்னையா படம் போடுறேன்னார். நான் படமெல்லாம் போடல, இது என்னன்னு பார்த்து சொல்லு. சக்கரம்னா சக்கரம் தெரியுதுல்ல, அதை எடுனா எப்படி எடுக்கிறது, அதான் சுத்தி போட்டிருக்கேன் பாரு,
வட்டம் போட்டிருக்கேன்ல அது உள்ள என்ன கை போகும் பாரு அப்படின்னு. உடனே என்ன பண்ணா அவன் கையை உள்ள விட்டான். விட்ட உடனே அப்படி தூக்கினான் பாருங்க. அது வரைக்கும் அது ஸ்டேஷனரியா இருந்தது நிலத்தோட. நிலத்திலிருந்து தூக்கினவனே என்னாச்சு, கிரு 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 கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பஸ்ல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, வேகமா பஸ் போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கீங்க, திடீர்னு ஓடுற பஸ்ல இருந்து இறங்குனீங்கன்னா என்னாகும் ஏன் கீழே விடணும்? காரணம் என்னன்னா, பஸ்ஸுக்குள்ள நீங்க சும்மா உட்கார்ந்தாலும் கூட பஸ்ஸுக்குள்ள இருக்கிற காரணத்தினாலே பஸ் என்ன ஸ்பீட்ல போதோ அதே ஸ்பீடு நீங்களும் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறவங்க டக்குனு கீழே இறங்கினா கீழே விழுந்துருவோம். அதனால பஸ் போற போக்கிலேயே ஓடி போய் கொஞ்ச தூரம் போய் தான் நிக்கணும். டாக்டிக்ஸ் இருக்கு இல்லையா? அதனால பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பொழுது நாம ஸ்டேஷனரியா இருந்தாலும் இறங்கினவன நம்மளும் ஓட ஆரம்பிச்சிருவோம். அது போல நிலத்தோட சேர்ந்து இருந்தாலும் நிலத்திலிருந்து பிரிஞ்ச உடனே சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சலந்தரையும் எதிர்பார்க்கல, என்ன ஐயர சுத்துது இது அப்படின்னா, பத்திரமா புடி, உன் வலிமை இதுல தான் தெரிய போகுது. சரி அதான் புடிச்சிட்டேன்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஆரத்தை பிடிச்ச இல்லையா அதை அப்படியே கையில பிடிச்சி மேல தூக்குன்னா. மேல தூக்குறதா? ரொம்ப வேகமா சுத்துதே, நீ பரவாயில்ல புடி, உனக்கு தான் வலிமை ஜாஸ்தி சொன்னீங்க, சரி தூக்குறேன்னு தூக்கினா. இவ்வளவு தூரம் தூக்கினா பரவாயில்ல, பத்தாதுப்பா, நீ இப்படி நேரமா வச்சுக்கிட்டு தலைக்கு மேல தூக்கணும், அப்பத்தான் உனக்கு வலிமை இருக்குன்னு அர்த்தம்னா. இவன் தலை மேல தூக்கினா பாருங்க, சக்கரை தலை மேல இறங்கிச்சு, இருக்கூறா பிளந்து இறந்தான். அந்த சக்கரத்தை இவர் சுவாமி எடுத்துக்கிட்டார். திருமால் பார்த்தாரு, இது ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த சக்கரம், இந்த ஆளுக்கு எதுக்கு இதெல்லாம், இவர் நினைச்சா எத்தனை சக்கரை வேணா பண்ணிக்கலாம், நமக்கு அது கொஞ்சம் இருந்தா சௌரியம். சரி சிவபெருமான்கிட்ட இருந்து இது எப்படி வாங்குறது? ஒரே வழிதான், சிவங்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும்னா ஒரே வழி, சிவபூஜை பண்ணி தான் வாங்க முடியும். அதனால சிவபூஜை பண்ணலான்ட்டு சிவபூஜை பண்றார். ஆயிரம் மலர்களை கொண்டு பூஜை செய்யறது வழக்கம். ஆயிரம் மலர்களை கொண்டு தாமரை மலரை கொண்டு பூஜை செய்கிறார். ஒரு சமயம் செய்து கொண்டே இருக்கிற பொழுது என்ன பண்ணார் சிவபெருமான், அவர் அசந்த நேரமா பார்த்து ஒரு மலரை லவுட்டீஸ் பட்டார். இதுதான் செய்வாரே வழக்கமா, நம்ம ஆளு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார். ஒரு பூவை எடுத்துட்டார். திருமால் ஆயிரம் பூவில் அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கிறார். 998 வரும்போது கீழே ஒன்று தான் இருக்கு. இப்போ 999 ஆயிரமாவது மலர் இல்லை, என்ன செய்யலாம்? ரெண்டு வேலை செய்யலாம். ஒன்று, இந்த பூவையே எடுத்து ரெண்டா பிச்சு, ரெண்டா பிச்சு, எது பூவை பிக்குன்னு உங்களுக்கு தெரியும். மலர்னால அர்ச்சனை பெய்கிற பொழுது மலரை பீத்து அர்ச்சனை செய்யக்கூடாது, முழு மலராகத்தான் செய்யணும், மலரை பிக்கக்கூடாது. அதனால திருமாலுக்கு அந்த ரூல் தெரியும், அதனால மலரை பிக்க முடியாது. இன்னொன்னு செய்யலாம், எழுந்திருச்சு போய் இன்னொரு மலரை பறிச்சுக்கிட்டு வரலாம், ஆனால் சிவபூஜைக்கு இடையில தடை வரக்கூடாது, பாதியில விட்டுட்டு போகக்கூடாது. உடனே திருமால் சொன்னார், ஒரு மலர் தான் இருக்கு சாமி, எனக்கு தாமரை கண்ணன்னு பேரு, என்னுடைய கண்ணு கூட தாமரை தான், அதனால குறையிற ஒரு மலருக்கு என் கண்ணையே இழந்து அப்புகிறேன்னு சொல்லி ஒரு கண்ணையே பேத்து வச்சு விட்டார் ஆயிரத்து மலருக்கு. சிவபெருமான் தோன்றினார். ரொம்ப பிரமாதமான சிவ பூஜை, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். சக்கரம் வேணும்னு கேட்டார், கொடுத்துட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் ஐ டோனர் யாரு? ஃபர்ஸ்ட் ஐ டோனர் யாரு? கொடுத்தது யாரு? மகாவிஷ்ணு. அதுக்கு அப்புறம்தான் கண்ணப்பர் கொடுத்திருக்கிறார். முதல்ல கொடுத்தது மகாவிஷ்ணு, அப்புறம்தான் கண்ணப்பர் கொடுத்தார். இருந்தாலும் மகாவிஷ்ணு கொடுத்ததை காட்டிலும் கண்ணப்பர் கொடுத்தது தான் உலகத்துல நின்னுச்சு. காரணம் என்னன்னா, இவர் கண்ணை கொடுத்ததுக்கு காரணம் சக்கரம் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கொடுத்தார். ஆனால் தின்னனார் தன்னுடைய கண்ணை இழந்து அப்புகிற பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த காரணத்தினாலே தின்னனுடைய புகழ் தலை சிறந்து நின்று கண்ணப்பர் என்கிற பெயர் வந்தது. சரி, கையில சக்கரத்தை வாங்கிட்டார், வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவர் போயிட்டார். இவர் சக்கரம் இவர்கிட்ட வந்தது, அப்படியே சுத்திக்கிட்டே வந்தது. வாங்கினாரு பாருங்க, சக்கரை வந்து கையில உட்கார்ந்த உடனே திருமால் கீழே நெடுஞ்சாங்கடியா விழுந்துட்டார். ஏன் நான் சொல்லல, நம்முடைய திருமலை சொல்லுகிறார். சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால். சக்கரத்தை கேட்டார் தவிர வாங்கினா அதை தூக்கவே முடியலையா இவரால். அவர் நினைச்சு பார்க்கல இது இவ்வளவு வெயிட்டா இருக்கும். தூக்குறதுக்கு அப்புறம்ல பிரயோகம், உடனே என்ன பண்ணாரா, சக்கரத்தை கேட்டோமே இந்த சக்கரத்தை நம்ம தாங்கிறதுக்குரிய சக்தியை கேட்காம விட்டுட்டோமே, சக்கரத்தை மட்டும் கேட்டு வாங்கினோமேனு. நாம கூட இறைவன்ட்ட போய் என்னென்னவோ கேட்கறோம், காசு கொடு பணம் கொடுன்னு கேட்கறோம். ஆனால் அவன் காசும் கொடுக்கறான் பணமும் கொடுக்கறான், ஆனா அனுபவிக்கிற பாத்தியதை நமக்கு இல்லாம போயிடுது. நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம காசு 10 பேர் உட்கார்ந்து நல்லா வெட்டுவாங்க, சாப்பிடுவாங்க, நம்ம பாத்துக்கிட்டேதான் இருக்கணும். ஏன்னா டாக்டர் சொல்லி இருக்கிறான், ஒரு பருக்க தின்ன நீ காலின்ட்டான். ஆனா இவன் காசத்தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆனா இவன் சாப்பிட முடியாது. காரணம் என்னன்னா, செல்வம் தான் கேட்டானே தவிர செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய யோகியதை கேட்கல. அதுபோல சக்கரத்தை கேட்டார், சக்கரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கேட்கல. இப்ப என்ன பண்றது? திரும்பவும் சிவ பூஜை பண்ணி சிவனுக்காக தவம் இருந்தார். இப்ப சிவன் வந்தார், என்னப்பா வேணும் இன்னன்னு கேட்டார். என்ன சாமி, நீ பாடி சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டார், தூக்கவே முடியல என்னால, சக்தி கொடுன்னார். தன்னுடைய சக்தியினுடைய ஒரு கூரை பகிர்ந்து சக்கரத்தை தாங்குவதற்குரிய சக்தியாக அதை கொடுத்தார். அந்த சக்தி பெற்ற நாளில் இருந்து நாராயணர் சங்கர நாராயணன் என்ற திருநாமம் பெற்றார். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். மிக்கரன் தன்னை விருப்புடன் நச்சிக்க தக்க நல் சக்தியை கூறு செய்ததே. திருமுறையில மட்டும்தான் இந்த செய்திகள் இருக்கு, வேற எங்குமே இல்ல. கூறதுவாக குறித்த நல் சக்கரங் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு, கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, கூறது செய்து தரித்தனன் கோலமே. சரி, சக்கரம் வந்துருச்சு, சக்கரம் கையில இருக்கு. ஒரு காலத்துல என்ன நிகழ்ந்துதான், தக்ஷனுடைய வேள்வியில போய் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்களாம். தக்ஷனுடைய வேள்வி சிவபெருமானை நிந்தை செய்து திருமாலையே முதற் பொருளாக வைத்து அவன் வேள்வியை செஞ்சிருக்கிறான். யார்? தக்ஷன். திருமாலை கூப்பிட்டு, சாமி நீ எப்ப பார்த்தாலும் நம்பர் டூவாவே இருக்கிறீ, நான் உன்னை நம்பர் ஒன் ஆக்கிறேன் வா அப்படின்னு உடனே திருமாலும் வேற வழி இல்லாம போயிட்டார். அவரை முன்னிலையா வச்சு அந்த வேள்வியை செய்தான். வேள்வியை செய்த உடனேயே அந்த வேள்வியை அழிக்க வேண்டும் என்ற அம்பாளினுடைய ஆக்கியப்படி நம்முடைய சிவபெருமான் என்ன செய்தார்? அகோர வீரபத்ரரை ஏவுகிறார். அகோர வீரபத்ரர் உள்ள பூந்து என்ன பண்ணார்னு தக்கையாக பரணி படிக்கணும். பின்னு பின்னு பின்னிட்டாரு சுவாமி, அடி உதான் எங்க பார்த்தாலும். வந்தவர்கள் எல்லாம் பிரம்மா சொன்னாரு, நான் இப்படியா போனேன், என்னை பிடிச்சி உள்ள இழுத்துட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இப்படி ஆளாளுக்கு எதையோ சொல்லி தப்பிச்சாங்க. இந்திரன் என்ன பண்ண தெரியுமா? குயிலா தப்பிச்சு ஓடிட்டான். எல்லா இடத்துலயும் பாருங்க, அடி வாங்காம தப்பிக்கிற ஒரே ஆள். எல்லா தேவரும் மாட்டுவாங்க, சந்திரன் மாட்டுவான், வாயு மாட்டுவான், அக்னி மாட்டுவான், யமன் மாட்டுவான், எல்லாரும் மாட்டுவாங்க, இந்திரன் மட்டும் மாட்ட மாட்டான். இந்த சூரபத்மனுக்கு மட்டும் என்ன கோவம், இந்த ஒரு பயம் மாட்டலையா, அதனாலதான் அவன் புள்ள ஜெயந்திரனை பிடிச்சு கொண்டு சிறையில வச்சான். இந்திரன் மட்டும் எப்பவுமே மாட்ட மாட்டான். என்ன காரணம் தெரியுங்களா? எது போனாலும் அவன் ஒன்னே ஒண்ணு விட மாட்டான். அது என்ன தெரியுங்களா? சிவ பூஜை. இந்திரனுக்கே உரிய சிறப்பு. அங்க கூட சீர்காழியில பாத்தீங்கன்னா வேணுவாக மூங்கிலாக நின்று சிவ பூஜை பண்ணான். அவன் செய்த சிவ பூஜையின் காரணமாகத்தான் காவிரி வந்தது என்பது புராண செய்தி. எனவே இங்க ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார் சுவாமி, அந்த அகோர வீரபத்ரர் வந்து துவம்சம் பண்ணுகிற பொழுது அவரோட எதிர்த்து சண்டை போட்டாராம். யாரு? திருமால். சண்டை போட்டு என்ன பண்ணாராம், என்ன பண்ணா தெரியுங்களா? சக்கரத்தை விட்டாராம். இது எப்படி இருக்கு? கொடுத்ததை இவரு யாரு? சாமி தான். கொடுத்த ஆள் மேலேயே விட்டாராம். இத அதை எழுதுகிறார். தக்கந்தன் வேள்வி தகர்த்த நல் வீரர் வால், தக்கந்தன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை சசி முடி மேல் விட. சசினா பிறை. இந்த பிறை சூடிய அகோர வீரபத்ரனுடைய முடி மேல தன்னுடைய சக்கரத்தை எடுத்து திருமால் இப்ப என்ன பண்றோம் பாருன்னு விட்டாராம். அத பார்த்த உடனேயே அந்த சக்கரம் வந்துதான் அகோர வீரபத்ரரை பார்த்து என்ன பண்ணாராம், அவ்வளவுதான் சக்கரம் பொத்துன்னு நம்ம தீபாவளி வாய இந்த சக்கரம் சங்கு சக்கரம் மாதிரி கீழே விழுந்துருச்சான். சொல்லுகிறார், வக்கி உமிழ்ந்தது வாய் உக்கிரத்திலேனார். அகோர வீரபத்ரர் வாயினாலே ஒரு ஊங்காரம் செய்தாராம். அந்த ஊங்காரத்தினுடைய வலிமை தாங்க முடியாமல் சக்கரம் கீழே விழுந்தது. எனவே நமக்கு ஏதாவது வலிமை வருமானால், ஏதாவது திறமை வருமானால், ஏதாவது வளமை வருமானால், அது சிவன் தர வந்தது என்று நாம் எண்ண வேண்டும். அப்படி சிவன் தர வந்ததை சிவனுக்கு எதிராக எந்த காலத்திலும் அதை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. அதைத்தான் இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே திருமாலனுடைய கையில இருக்கிற சக்கரம் என்ன வேகத்தில் சுத்துகிறது என்று சொன்னால் செகண்டுக்கு 460 மைல் சுற்றுகிறது. என்ன ஸ்பீடு? 460 மைல்ஸ் பர் செகண்ட். எப்படி சொல்றீங்களா? ஏன்னா அதுதான் பூமியினுடைய ஸ்பீடு. பூமி என்ன ஸ்பீட்ல சுத்துதோ அந்த பூமியிலிருந்து பேர்த்து எடுத்தது தான் இந்த சக்கரம். அதனால பூமி என்ன ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கிறோம் அந்த ஸ்பீட்ல தான் சக்கரமும் சுத்துது. அதனால 460 மைல்ஸ் பர் செகண்ட் தான் நம்முடைய திருமாலின் கையில் இருக்கிற சக்கரம் சுற்றுகிறது என்பது நம்முடைய திருமுறையிலே இருக்கக்கூடிய செய்தி என்று சொல்லி திருமந்திரம் காட்டும் விளக்கம் என்கிற பகுதியில சில பாடல்களை சிந்திப்பதற்கு இந்த மேடை இடம் தந்தது. அதற்காக முருகன் புகழ்பாடும் சபை பெங்களூர் கிளைக்கும் ஆண்ட அரசு உழவாரப்பணி குழுக்கும் என்னுடைய செனி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு மலேசியாவில் ஒரு ஃபேன் குரூப்பே இருக்கு. அவருடைய பாடல்கள்னா கிரேஸ், அப்படிப்பட்ட அன்பர் கூட்டமே இருக்கிறது. அவர் எங்கு போனாலும் பின்னாலே செல்வதற்கும் அவர் பாடலை கேட்பதற்கும் நாங்கள் நேரில் பார்த்தவன், அதனால சொல்லுகிறேன். கண்டவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பக்கூடாது, கண்டவன் சொன்னதை நீங்க நம்பிடும் இல்லைங்களா. அப்படி அற்புதமான இசை ஞானம் உள்ளவர் இங்கே வர வேண்டுமே என்று நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு எப்படியாவது அவரை இந்த தடவை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நான் உள்ளம் பற்றினேன். அவர்கள் பெரிய மனது பண்ணி அவர்கள் ஒப்புக்கொண்டு இங்கே வந்து நம்மை பெருமைப்படுத்தினார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த இசை நிகழ்ச்சியை 11 திருமுறையில் இருந்தும் 11-12 ஐயாவுக்கு நிறைவு.
இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே இன்று இரக்கம் செய்வான். இறைவனே என் தாயனை இறைஞ்சும் எங்கள் மேல் வெண் துயரம் வந்தால் அது மாற்றுவான். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவையானும் அறமாற்றும் பாங்கிரி ஓங்கிய ஞானம் புகமகிழா கலை ஞானம் குணதரியானம் தவமுதல்வர் சம்பந்தர் தரமுணந்தார்கள் தரமுதல்வர் சம்பந்தர் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் உடவுலாவிய நிமலிவேணியன் அலைவு சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சீலம் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்.